நமஸ்காரம். சமீப காலமாக நாம் ஒரு புகார் கேள்விப்படுகிறோம். பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ ஜாதகம் பார்க்கும்போது எளிதில் கிடைப்பதே இல்லை, மிகவும் தள்ளி போகிறது, கிட்டக்க வராப்பில் இருந்தாலும் தட்டி போகிறது, முக்கியமாக பிள்ளைகளுக்கு பெண்கள் கிடைப்பதே இல்லை. இது நம்ம அடிக்கடி இப்பெல்லாம் கேள்விப்படுறோம். பொதுவாகவே 23-24 வயதில் நடந்து கொண்டிருந்த கல்யாணம் ஆண்களை பொறுத்தவரை 28 தான் அல்லது அதற்கு மேல்தான் என்கிற நிலை உருவாகிவிட்டது. அதே போல பெண்களுக்கு 20-21 என்று நடந்திருந்தது மாதிரி இப்ப 25 அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டோம். இதனால என்ன நடக்க போகிறது? ஒரு பக்கம் கல்யாணத்தை தள்ளி போட்டு நடத்துகிறபடியால் அப்போ அதன் பயனாக குழந்தை பிறப்பு குறைய வேண்டும். 23 வயசுக்கு பதில் 28 வயசு என்றுதான் கல்யாணம் விட்டால் ஒரு 5 வருடமாவது குழந்தை பிறப்பு தள்ளி போகிறது. மற்றொன்று, எத்தனை குழந்தைகள்ங்கிறதையும் குறைத்து விட்டோம். 3-4 குழந்தைகள் பெற்றுக் கொண்டிருந்த இடத்தில் இப்போது 2 குழந்தைகள் தான் அல்லது 1 குழந்தை தான். அப்ப கல்யாண வயசு தள்ளி போனதுனாலையும் எத்தனை குழந்தைகள்ங்கிறது குறைஞ்சுவிட்டதுனாலையும் அப்ப ஜனத்துறை குறைந்திருக்க வேண்டும். அப்படி இல்லை, அது கூடிக்கொண்டே போகிறது. இன்னும் 2050 பாரத தேசம் மிகவுமே கூடிவிடும், அது சீன தேசத்தை கூட தாண்டி விடலாம் என்றும் பேச்சு அடிபடுகிறது. அப்ப இதுக்கெல்லாம் காம்பன்சேட் பண்றாப்பிலே எங்க ஜனத்தொகை கூடுகிறது? மக்களுடைய வாழ்நாள் அதிகரித்து விட்டது. நாமெல்லாம் சராசரியா 60 வயசு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இப்ப ரொம்ப சாதாரணமா மருத்துவ முன்னேற்றத்தாலே கண்டுபிடிப்புகளாலே 70 வயசு வரைக்கும் வாழ்கிறோம். சராசரி வயதே வாழ்நாளே அதிகப்பட்டு விட்டது. ஒரு பக்கம் நம்முடைய வாழ்நாள் அதிகரித்தது, அது ஜனத்தொகை குறையாமல் இருக்க மெயின்டைன் பண்றதுக்கு காரணமாயிடுறது. ஆனால் கல்யாணம் தள்ளி போனதும் நம்பர் ஆஃப் குழந்தைகள் குறைஞ்சதும் ஜனத்தொகை குறையறதுக்கு காரணமாக இருக்கணும். இந்த பிளஸ் மைனஸ் ரெண்டு சேர்ந்த பிற்பாடு கடைசியாய் ஜனத்தொகை வேகமாக கூடிக்கொண்டு போகிறது என்னால் அப்போ அவ்வளவு தூரம் நாம அதிக நாள் வாழ ஆரம்பித்து விட்டோம் என்றுதானே கணக்கு போட தோன்றும். இதனால இன்னொன்று என்ன நடக்கும்? மெதுமெதுவே வயதானவர்கள், முக்கியமா 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நிறைய இருக்க ஆரம்பிப்போம். அநேகமா ரிட்டையர் ஆனவர்களாகத்தான் இருப்போம். ஒன்னும் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் வட்டியை வச்சுட்டு காலத்தை தள்ளுவோம், அல்லது பென்ஷன் வாங்குபவர்கள் பென்ஷன் வாங்கலாம். ஆகவே தொழிற்சாலை உற்பத்தி, நம்முடைய நாட்டினுடைய மொத்த உற்பத்தி இது குறையும். குறைய வாய்ப்பினால் உற்பத்தியில் பங்கு கொள்ளாத ஒரு பெரிய ஜனத்தொகை இருப்பார்கள். அப்ப வயதானவர்கள் நிறைய பேர் இருந்துட்டால் அந்த இடத்துல என்ன ஒரு சிறு சங்கடம் பாருங்க. இப்ப நம்ம மேற்கத்திய கலாச்சாரத்தின்படி வயதானவர்களுடைய அனைத்து தேவைகளையும் கவர்மெண்டே பூர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டால் அப்ப வயதானவர்கள் கூட கூட அவர்களுக்கு பொறுப்பு பணம் அதிகமாகி விடுகிறது, செலவு அதிகம். ஆனா நம்முடைய நாட்டில் அப்படி பார்ப்பதில்லை. அவரவர்கள் குழந்தைகள் ஆறு பிள்ளையோ பெண்ணோ அவர்கள் தான் பார்த்துக்கணும் என்றுதான் ரொம்ப நாளா வச்சிருக்கோம். அதனால என்ன ஜனத்தொகை கூடினாலும் அத்தனை பிள்ளைகள் இருக்கத்தானே போறா. அப்ப அவரவர்களுக்கு அதது அந்தந்த பப்பா அம்மா வச்சுக்கிறது அவர்கள் செலவு. இதனாலே அரசாங்கத்தின் தலையில் ஒரு சுமை கூடாது. ஆனால் மேற்கத்திய நாடுகளில் இந்த ஜனத்தொகை கூட கூட அரசாங்கம் தலையில தான் சுமை கூடும். அதனாலே அந்தந்த பிள்ளையோ பெண்ணோ வைத்து பாதுகாத்தல், அப்பா அம்மாவுக்கும் அதுதான் பிடிக்க போறது, அரசாங்கத்துக்கும் அதனால ஒரு புது பளு கிடையாது, பாரம் கிடையாது. மகனுக்கோ மகளுக்கோ மகளுக்கோ ஒரு தர்ம காரியத்தை செய்தோம், நம்ம பெற்றவர்களை நாம் வைத்து காப்பாற்றினோம் என்கிற திருப்தி புண்ணியமும் கிட்டுகிறது. அதனாலே இந்த மாடல் சரியான மாடல் தான். ஆனா எப்ப ஆபத்து வந்துடும்னால், அந்த பிள்ளையோ பெண்ணோ வைத்து காப்பாற்ற மாட்டோம் என்று சொல்லும் போதுதான் பெற்றோர்களுக்கு கஷ்டம். இன்னொன்னு, குழந்தைகளே இல்லாத பெற்றோர்கள், குழந்தைகளே இல்லாத கணவன் மனைவியா இருந்தால் அப்ப இன்னுமே கஷ்டம்தான். அப்ப எத்தனையோ நன்மகள் இந்த மாடல்ல இருந்தாலும் அது சரியா ஒர்க் ஆச்சுன்னால் அந்த நன்மைகளை நாம பார்த்துள்ளலாம். ஆனா அது ஆகல, என்னத்தான கஷ்டம். முதல் சொன்னபடிக்கு இப்ப கல்யாணம் ஆகிறதுக்கு பிரிஃபரன்சஸ், அவரவர்களுக்குடைய தேவைகள் கூடிவிட்டன. அது வயசாக வயசாக இன்னும் நம்முடைய பிரிஃபரன்சஸ் கூடிக்கொண்டுதான் போகும். 23-24 வயசா இருந்தா ரொம்ப வெளியில பார்த்திருக்க மாட்டோம், சரி கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம் என்று ஆகிவிடும். அப்ப ஓரளவு தான் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஆனா அந்த 24-லேருந்து 28 ஆவதற்குள் நிறைய முதிர்ச்சி வந்து விடுகிறது. நிறைய தம்பதிகள் ஜோடிகள் எப்படி இருக்காங்கிறத பார்த்துடுறோம். அதை பார்த்துட்டு பார்த்துட்டு அதை அத்தனையும் நம்ம வாழ்க்கையில தான் நடக்க ஆரம்பிச்சிருமோ என்று பயப்படவும் ஆரம்பிச்சிருவோம். அந்தந்த மனிதனுடைய வாழ்க்கை அவர் அவரது, அது அவனவனுடைய கர்மங்கள், கிரகங்கள், நிலைகள் அதுதான் முடிவு செய்யும். அதனால ஒருத்தருக்கு ஒன்று நடந்துடுத்தேங்கிறதுக்காக அதை போலத்தான் நமக்கு நடக்கும். எங்க அப்பா அம்மா சண்டை போடுறத பார்த்ததுல இருந்தே நான் கல்யாணமே வேண்டான்னு வச்சுட்டேன், அல்லது வந்தால் இதே போல ஒரு ஐடியல் ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ தான் வரணும் என்றெல்லாம் நம்ம பேசிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா யாராட்டமும் இன்னொருத்தருடைய வாழ்க்கை இருக்கணுங்கிற தேவையில்லை. அவரவருடைய வாழ்க்கை அவரவரது. நம்ம எல்லாரும் இண்டிவிஜுவலிஸ்டிக்கா, அதாவது நம்ம இண்டிவிஜுவல் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்காத வாழணும் தானே பாக்குறோம். அப்படி இருக்கிற யாராருக்கோ நடந்த கட்டத்தெல்லாம் நமக்கும் வந்துடும் என்று நினைத்து கொண்டு தள்ளி போட வேண்டாம் என்று நினைத்து கொண்டு திருமணத்துக்குண்டான கண்டிஷன்ஸும் வச்சுக்க வேண்டாம். மற்றொன்று, இனி பல மேட்ரிமோனி காலங்கள், அதுக்குரிய புத்தகங்கள், வெப்சைட்ஸ் இதெல்லாம் பார்த்தால் பல பேர் கேட்கறதே 8 லட்சத்துக்கு மேல் சம்பளம், 10 லட்சத்துக்கு மேல் சம்பளம் என்று போட்டுடுறோம். அது அவர்களுடைய விருப்பமா இருக்கலாம், பெண்ணு நிறைய படிச்சிருக்கலாம், அதனால கேட்கலாமா இருக்கும், சரி. ஆனால் கூடவே 2 லட்சம் சம்பளம், 3 லட்சம் சம்பளம் அப்படின்லாம் போடுறதுக்கு அவர்களுக்கே கொஞ்சம் தயக்கமாக இருக்கிறது. ஏன்னா சாதாரணமாக பெண்ணே கிடைக்காது போல் இருக்கே. ஒருத்தர் 25,000 சம்பளத்துக்கு சேர்றார், அல்லது அவர் 15,000 சேர்றார், இப்ப வயசு 27 ஆகிற்று, 25,000 சம்பாதிக்கிறார், அப்ப 3 லட்சம் நாள், 27 வருஷத்துக்கு வயசுக்கு 3 லட்சமா? பிரயோஜனமே இல்லை, அதனால பார்க்கவே முடியாது என்று பெண் வீட்டார்கள் ஒதுங்கி விடலாம். அப்ப என்ன ஆக போறது, இவருக்கு 30 ஆனாலும் 30,000 வரும், 32,000 வரும், அதுக்கப்புறம் நாள்பட நாள்பட இந்த சம்பளம் நிலைத்து விடும். இந்த சம்பளம் இப்ப போறவே போறாதுங்கிற முடிவில் இருக்கா. அரேனும் கல்யாணம் பண்ணிக்கணும்னால் ஒரு குறைஞ்சபட்சம் 50,000 மேல சம்பளமா இருந்தா தான் நம்மால டீசெண்டா கொடுத்தனமே நடத்த முடியும் என்கிற அளவுக்கு வந்துவிட்டால், அப்ப பாரத தேசத்தில் எத்தனை பேருக்கு 50,000 சம்பளம் நீங்க கொஞ்சம் எடுத்து பார்த்து அதனுடைய பர்சன்டேஜ போட்டு அத்தனை பேருக்கு தான் கல்யாணம் ஆகணுமான்னு பார்த்தீங்கனால் தலையை சுத்தி குழம்பியே போடுவோம். அப்படி ஆக முடியாது. அதனால நாம அதை போல பிரிஃபரன்சஸ் இல்லாமல், இது என்ன இருக்கும், இதே இப்ப 24 வயசுக்கு கல்யாணம் பேசியிருந்தோம்னு வச்சுங்க, அப்ப இன்னும் கொஞ்சம் குறைச்சலா சம்பளம் இருந்தா கூட இப்பதானே கேரியரே ஆரம்பிச்சிருக்கு, அதனால இப்படித்தான் சம்பளம் இருக்கும், போக போக வளரும்னாலும் கன்வின்ஸ் ஆகும். ஆனா இப்ப பாக்கச்சே 28, அப்போ ஒரு சம்பளத்தை பாக்குறோம், கிட்டத்தட்ட 4-5 வருஷமா வேலை பார்த்திருப்பார் போல் இருக்கு. ஆனாலும் இதுதான் சம்பளம்னால் அப்ப யோசிக்க வேண்டியதுதான். இப்படி ஒவ்வொரு கமெண்ட் வர வர அந்த பிள்ளைக்கு மேல மேல தட்டின்னு போச்சுன்னா 29 ஆகும் 30 ஆகும். அதுக்கப்புறம் ரொம்ப பேர் அதை விரும்புறதில்லை, 30 ஆயிடுச்சுனாலே விரும்புறதில்லை. அப்ப அடிப்படையில் ஓஹோன்னு சம்பளம் இருந்தா தான் கல்யாணம் ஆகணுங்கிற ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை நிகழ்கிறது. ஆனா அது ஆரோக்கியமானதே அல்ல. அப்ப பலரும் பிரம்மச்சாரிகளாக இருக்க வேண்டியதுதான். இருந்தால் ஏதோ ஒரு வெறுப்பு தன்னுள் மண்டும், யாரை பார்த்தோ ஒரு கோபம் வரும், அந்த கோபம் சமுதாயத்துக்கு நல்லதே கிடையாது. ஆகவே இத பத்தி இப்ப என்ன இமீடியட்டா என்ன சொல்யூஷன் கேட்டால் தெரியல. இந்த ஆபத்து இருக்கு, இப்படித்தான் நடந்துட்டு இருக்குங்கிறத வரைக்கும் முதல்ல அவேரா இருப்போம், தெரிஞ்சுப்போம், அப்புறம் என்னன்னு பார்ப்போம்.
ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.